டிரான்ஸ்வல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஜெபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்கள் அன்பான கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களை நீங்கள் தாங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 6-14 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். அண்டியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இங்கே நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே பேசுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதை தெரியப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்து இவ்விதமாகவே அடையாளம் காட்டப்படுகிறார். விசுவாசிகள் தங்கள் புதிய சரீரத்திலே தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்தும் தாகமுடையவர்களாயிருந்து திருப்தி அடைவார்கள். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று கூறுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:6 வசனத்திலேயும், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் காரணமாக எல்லா விசுவாசிகளும் ஜெயம் கொள்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று பார்க்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினாலே நாம் அனைவரும் தேவனுடைய புத்திரராகிறோம். யோவான் 1:12 யோவான் இதைத்தான் சொல்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் வாசித்தோம். இது தேவனுடைய குமாரர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று ரோமர் 8:16-17 வசனங்களிலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 வசனத்தின் கடைசியிலே அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு இடத்தில் மாத்திரமே யோவான் விசுவாசிகளை தேவனுடைய குமாரன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 3:2 சொல்லுகிறார். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வசனத்தை பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த வசனத்தை குறித்து பல கருத்துக்கள் கூறப்படுகிறது. முதலாவதாக, புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. அக்னிக் கடலையும் தேவனை விட்டு விலகிச் சென்றவர்களையும் எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை. அவர்களும் அந்த வழியிலேயே நித்தியத்திற்குள் செல்கிறார்கள். இரண்டாவதாக, மனிதர்களை பயப்படுகிறவர்களாகவும் அவிசுவாசிகளாகவும் அருவறுப்பானவர்களாகவும் கொலை பாதகராகவும் விபசாரக்காரராகவும் சூனியக்காரராகவும் விக்கிரகாராதனைக்காரராகவும் பொய்யராகவும் மாற்றுகின்ற பாவம் அங்கு காணப்படுவதில்லை. புதிய சிருஷ்டிப்பிலே பாவமும் அதன் பலனும் நித்திய நித்தியமாக மூடப்பட்டுவிட்டது. கடைசியாக, அக்னிக் கடல் என்பது நித்தியமானது. ஏனென்றால் இது இரண்டாவது மரணம். மூன்றாவதாக, உயிர்த்தெழுதல் இல்லை. இது தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்படுவதை குறிக்கிறது. இதை போன்ற பயங்கரமானது வேறு ஒன்றும் இல்லை. அமைதியான அழகும் புனிதமான அன்பும் கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷமும் இந்த பட்டணத்தின் தோற்றமாகும். புதிய எருசலேன் 1000 வருட அரசாட்சிக்கு பிந்திய பட்டணமாகும். ஏனென்றால் 1000 வருட அரசாட்சியிலும் நித்திய வாழ்வின் ஆரம்பத்திலும் காணப்படவில்லை. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறும்போதே இந்த புதிய எருசலேம் கிறிஸ்துவின் சிந்தையிலே இருக்கிறது. ஆனாலும் பூமியில் உள்ள சம்பவங்கள் அனைத்தும் திருப்திகரமாக அமைந்து முடிவு பெறும் வரையிலேயும் திரை விலக்கப்படவில்லை. பூமியில் உள்ள எருசலேம் 1000 வருட அரசாட்சியையும் புதிய எருசலேம் நித்தியத்தையும் குறிப்பதாயிருக்கிறது. பூமியில் உள்ள எருசலேம் கடந்து போகாமல் நித்தியத்தில் இரண்டாவது இடத்தை பெறுகிறது. நீதியானது எருசலேமில் ஆட்சி செய்யும், ஆனால் அது நிலைத்திருப்பது புதிய எருசலேமில்தான். பூமியில் உள்ள எருசலேமிலே 1000 வருட அரசாட்சியிலும் எதிர்ப்பும் கிளர்ச்சியும் ஏற்படும். பாவம் இல்லாமை பரலோக நகரத்தை அடையாளம் காட்டும். புதிய எருசலேமே சபையின் நித்திய வசிப்பிடமாகும். புதிய எருசலேமே சபையின் வீடும் ஆகும். இந்த பட்டணத்தை நோக்கியே சபை செல்கின்றது. தொடர்ந்து வெளிப்படுத்தல் சேஷம் 21 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. 9-21 வசனங்கள் பட்டணத்தை பற்றியே கூறுகின்றது. இந்த விவரங்களுக்கான ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் பார்ப்போம். இந்த பட்டணத்தையும் அதில் குடியிருக்கின்ற மக்களையும் குறித்து சிந்திக்க வேண்டும். மணவாட்டியாகிய குடிமக்கள் இன்றி நாம் இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கப் போவதில்லை. இந்த பட்டணத்தோடு பட்டணத்திலுள்ள மக்களும் 22 அதிகாரம் 3, 6, 19 ஆகிய வசனங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். 8 வசனத்திலே கூறப்பட்டவர்கள் குடியுரிமை அற்றவர்கள். மணவாட்டிக்கும் பட்டணத்திற்கும் வேறுபாடு உண்டென்றாலும் ஆக்கியோன் இவர்கள் இருவரையும் ஒன்றாகவே கூறுகிறார். இந்த பகுதி மணவாளன் தன் மணவாட்டியின் மீது காட்டுகிற அன்பை குறித்து கூறுகிறது. வெளிப்படுத்தின சேஷம் 21 அதிகாரம் 10 வசனம் பாருங்கள். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த நகரம் பூமியில் உள்ள நகரங்களைப் போன்று பூமியின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்படாமல் பரலோகத்திலிருந்து இந்த நகரம் இறங்கி வருகின்றது. இந்த நகரம் பரலோகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்டது. இந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாலும் பூமிக்கு வந்ததாக தெரியவில்லை. பூலோகத்திலுள்ள நகரம் ஒருபொழுதும் பரலோகத்திற்கு செல்லவில்லை. பரலோகத்திலுள்ள நகரமும் பூலோகத்திற்கு இறங்கி வருவதில்லை. இந்த பகுதியிலே 2 காரியங்கள் மாத்திரம் தெளிவாய் தெரிகிறது. 1, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. 2, அந்த நகரம் பூமிக்கு இறங்கி வரவில்லை. மத்திய வானத்திலே இந்த நகரம் தொங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நகரமே எல்லாவற்றிற்கும் மையமாக விளங்கும் என்பதை இந்த பகுதி தெரிவிக்கிறது. புதிய எருசலேமிற்கு பூமி ஒரு கோளாகவும் அனைத்து சிருஷ்டிகள் செயல்கள் அனைத்தும் இந்த பட்டணத்தையே சுற்றிய இயங்கும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தேவன் அங்கே இருப்பார். அதுவே அவரது தலைமையகமாக விளங்கும். எனவே புதிய எருசலேம் நித்தியத்திற்கு தகுதியான ஒரு நிலைமையிலே காணப்படும். இப்பொழுது வெளிப்படுத்தின சேஷம் 21:11 பாருங்கள். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சரக்கல்லை போலவும் இருந்தது. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் கூறுகிறார். இந்த நம்பிக்கையை பரிசுத்த நகரத்திலே நாம் காண்போம். பாவத்திலே வாழ்கின்ற மனிதன் தேவனுடைய மகிமையின் வெளிப்பாட்டிற்கு சாட்சியாக நிற்க முடியாது. வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. பாளையத்திலே கலகமும் எதிர்ப்பும் ஏற்பட்ட வேளையிலெல்லாம் தேவனுடைய மகிமை நியாயம் தீர்க்கும்படி காணப்பட்டது. தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு பாவமுள்ள இருதயத்திற்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அவருடைய மகிமையை காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2 காரியங்கள் இந்த பட்டணம் கிறிஸ்துவின் மகிமையின் வெளிப்பாடு என்பதை தெரிவிக்கிறது. முதலாவதாக, தேவன் இந்த பட்டணத்திலே இருப்பது இப்பிரபஞ்சத்திற்கு மகிமையின் பிறப்பிடமாயிருக்கிறது. 2, பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பது கர்த்தரின் வெளிப்பாட்டை குறைக்கவில்லை. இந்த பட்டணம் தன்னில் தானே பிரகாசமானதாக இருக்கிறது. இந்த பட்டணம் ஒளியை கொடுக்கின்றது. சந்திரனை போன்று ஒளியை பிரதிபலிப்பதாகவோ சூரியனை போன்று ஒளியை உற்பத்தி செய்வதாகவோ காணப்படவில்லை. அந்த பட்டணமே ஒளியாக இருக்கின்றது. கிறிஸ்து அங்கே இருப்பது இதற்கான பொருளை தருகிறது. யோவான் 9 அதிகாரம் 5 வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இந்த பட்டணம் முழுவதுமே விலையுயர்ந்த கல்லை போன்றது. இந்த விலையுயர்ந்த கல் இரத்தின கல் என்று கூறப்படுகிறது. இரத்தினம் என்பது பல நிறங்கள் கொண்ட கல், அது இங்கே குறிப்பிடப்படவில்லை. இந்த கல் ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய கல் என்பதனாலும் பிரகாசிப்பிக்கிறதாகவும் இருப்பதனால் இது வைரக்கல்லாக இருக்க வேண்டும். இங்கே கூறப்பட்டுள்ள விளக்கங்களுக்கு மனிதன் அறிந்த காரியங்களுக்குள்ளே வைரக்கல்லே பொருத்தமானதாயிருக்கிறது. புதிய எருசலேம் பொன்னின் மீது பொருத்தப்பட்ட வைரக்கல்லாய் இருக்கின்றது. புதிய எருசலேமே மணவாட்டியின் நிச்சயதார்த்த மோதிரமாகும். அதுவே திருமண மோதிரமும் ஆகும். சபையாகிய மணவாட்டியை கிறிஸ்து மணந்து கொண்டதின் அடையாளமாகும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இந்த பட்டணத்திற்கு 12 வாசல்கள் இருந்தன. அதாவது ஒவ்வொரு திசையிலும் 3-3 வாசல்கள். ஒவ்வொரு வாசலிற்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் ஒவ்வொருவரின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வனாந்திர யாத்திரையிலே இஸ்ரவேல் கோத்திரத்தார் பாளையம் இறங்கியிருந்த ஒழுங்கை தெரிவிக்கிறது. லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களாக ஆசரிப்பு கூடாரத்திலே பணி செய்தார்கள். புதிய எருசலேமும் ஒரு வகையிலே ஆலயமாக அல்லது ஆசரிப்பு கூடாரமாக தேவன் மனிதனோடு வாசம் பண்ணும் இடமாய் இருக்கிறது. அவருக்கு இடைவிடாது பணி செய்கின்ற ஆசாரியராக மணவாட்டி காணப்படுகிறாள். அவர்கள் லேவி கோத்திரத்தார் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்தது போல பட்டணத்திலே பணி செய்து வாசம் பண்ணுகிறார்கள். புதிய எருசலேம் பட்டணத்தில் தேவன் இருப்பதால் நித்திய வாழ்க்கையில் அனைத்தும் பட்டணத்தை நோக்கியதாகவே இருக்கும். இந்த பூமியில் ஆசரிப்பு கூடாரத்தோடும் பின்பு ஆலயத்தோடும் இஸ்ரவேல் புத்திரர் கொண்டுள்ள ஐக்கியத்தை இப்போது பட்டணத்தோடு கொண்டுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த பட்டணம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசரிப்பு கூடாரமாக காணப்படும். இந்த பட்டணத்திற்கு தொழுது கொள்ள வருகின்ற திரளான கூட்டத்தினரில் இஸ்ரவேலர்களும் காணப்படுவார்கள். அவர்கள் பூமியிலிருந்து அவரை தொழுது கொள்ளவும் அவரது மகிமையை காணவும் வருவார்கள். அவர்கள் பழைய ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கியிருந்தது போல இங்கே தங்கியிருப்பதில்லை. இந்த பட்டணத்திலே ஆசாரியர்களாய மணவாட்டி சபை மாத்திரமே தங்கியிருக்கும். நித்தியத்திலே மணவாட்டியாகிய சபை மாத்திரமே தேவனோடு நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படும். யோவான் மேலறை வீட்டிலே இயேசுவின் மார்பிலே சாய்ந்தது போல மணவாட்டி காணப்படுவாள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று உன்னத பாட்டு 8:5 பார்க்கிறோம். அவளே மணவாட்டியாக இந்த உலகமாகிய வனாந்தரத்திலிருந்து வந்திருக்கிறாள். ஆனால் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் மகிமையான இந்த பட்டணத்திற்கு தொழுது கொள்ள வருவார்கள். திசைக்கு 3 கோத்திரங்களாக 4 திசைகளிலிருந்தும் வருவார்கள். குறிப்பிட்ட காலம் தொழுது கொண்ட பின்பு அவர்கள் இந்த பூமிக்கு திரும்பி விடுவார்கள். ஆனால் மணவாட்டி மாத்திரம் புதிய எருசலேமிலேயே குடியிருப்பாள். சரி, இப்பொழுது பட்டணத்தை குறித்து இன்னும் சில குறிப்புகளை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 பாருங்கள். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த பட்டணத்திற்கு 12 அஸ்திவாரங்கள் இருந்தது. 12 அப்போஸ்தலர்களின் பெயரும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. எபேசியர் 2:20 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். ஆம், கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றதும் திறவுகோள்களை அப்போஸ்தலரிடம் கொடுத்து விட்டார். மனிதனுக்குரிய நிலைமையிலே சபையானது இந்த 12 பேரில் கரங்களில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த வரிசையை கூறுகின்றது. அப்போஸ்தலர் 1:2 வசனங்களை சற்றே கவனியுங்கள். தேயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அருமையானவர்களே, யூதாஸ்காரியோத்திற்கு பதிலான அப்போஸ்தலன் மத்தியாவாக இல்லாமல் பவுலாகத்தான் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி அருளப்படுவதற்கு முன்னதாகவே சீமோன் பேதுரு தேவனின் சித்தமில்லாமல் தனது சித்தத்தின்படியே மத்தியாவை தெரிந்தெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் அதன் பின்பு மத்தியாவின் பெயர் வேத புஸ்தகத்திலே குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலனை அனைவரும் அறிவார்கள். எனவே தேவன் யூதாஸ் காரியத்திற்கு பதிலாக பவுலையே 12வது அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருக்க வேண்டும் என்று அநேக வேத அறிஞர்கள் விசுவாசிக்கிறார்கள். இந்த 12 அப்போஸ்தலர்களும் சபைக்கு நிருபங்களை எழுதியுள்ளார்கள். இவர்கள் முதலாவது பிரசங்கத்தை பிரசங்கித்தார்கள், முதல் சபைகளை ஸ்தாபித்தார்கள். அவர்கள் முதலாவது இரத்த சாட்சிகளாகவும் விளங்கினார்கள். உண்மையில் அவர்கள்தான் சபையின் அஸ்திபாரங்கள். சபை அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் இடத்தை பறிக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் அப்போஸ்தலர்கள் வைத்த அஸ்திபார கற்களின் மேலேயே சபை கட்டப்பட்டதாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம் ஒவ்வொருவருடைய சபைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அநேக திருச்சபைகளிலே முன்னாட்களிலே வந்து பணி செய்த ஊழியர்களை குறித்து நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் ஆராதனைகள், அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நன்றி செலுத்தும் வைபவங்கள், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சில சபைகளிலே அப்படிப்பட்ட வாய்ப்பில்லை. ஆனாலும் ஆதி திருச்சபையை உருவாக்கிய அப்போஸ்தலர்களுக்காக நாம் அதிகமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த மேன்மையான நகரத்திற்கு செல்லத்தக்கதாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏதோ நான் கிறிஸ்தவ பெயர் பெற்றிருக்கிறேன் அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்பது நம்மை இந்த நித்திய நகரத்திற்கு கொண்டு செல்லாது. நாம் அவரே நம்முடைய இரட்சகர் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது அவரோடு நாம் உடன் சுதந்திரராகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய எருசலேமை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த மகிமையான இடத்திலே உம்முடைய பிரசன்னம் இருக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலத்திலே விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு மனவாட்டியாகிய சபையாக இருக்கும் பொழுது நாங்கள் எந்தென்றும் உம்மோடு வாழும் சிலாக்கியத்தை பெறுகிறோம் என்ற அந்த மிகுந்த சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த அனுபவத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு குடும்பமும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர்தாமே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும். அன்றுவரே, இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் வானொலியிலே கேட்டாலும் அல்லது தொலைக்காட்சி பெட்டியிலே கேட்டாலும் அல்லது வெப்பிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் அவருடைய வாழ்க்கையிலே தங்கியிருந்து அவர்களை என்றென்றும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மன தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34.